திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் அருளிய மார்க்கபந்து ஸ்தோத்திரம் தமிழ் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
இந்த மார்க்கபந்து ஸ்தோத்திரம் என்பதை ஸ்தோத்திரம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒவ்வொரு ஸ்லோகத்தின் முடிவிலும், அதாவது முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சரணம் என்று நாம் தமிழில் சொல்கிறோம் அல்லவா, இன்று கர்நாடக இசையில் காணப்படுகின்றது சரணம், பல்லவி அனுபல்லவி என்றெல்லாம் கூறுகிறோம் அல்லவா. அந்த சரணம் போன்று இவர் ஒரு இரண்டு வரி செய்யுளை கூறியுள்ளார். அதனை கூறிய பிறகே இவர் அடுத்த செய்யுளை கூற வேண்டும். உதாரணமாக முதல் ஸ்லோகத்தை சொல்வதற்கு முன்னால் அந்த சரணம் என்பதை சொன்னால், இரண்டாவது ஸ்லோகம் சொல்வதற்கு முன்னாலும் அந்த சரணம் என்பதை சொல்ல வேண்டும் என்பதான ஒரு நியதி உண்டு. அந்த சரணம் என்ற ஸ்லோகத்தினை தற்பொழுது நாம் காண்போமாக. சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ. சிவனாருக்கு பல திருப்பெயர்கள் இருக்கின்றன. அவைகளுள் சுமார் மூன்று அல்லது நான்கு திருப்பெயர்களை கொண்டு இவர் இந்த ஒரு சரணத்தினை அமைத்துள்ளார். அவைகள் யாதெனில் சம்பு, மகாதேவ, தேவ, சிவ என்பதான நாலே நாலு திருப்பெயர்கள். அவைகளை வைத்துக்கொண்டு இந்த சரணத்தினை இவர் அமைத்துள்ளார். இவைகள் அனைத்திற்கும் யாது அர்த்தம் என்பதை நாம் சிறிது காண்போமாக. சம்போ என்றால் ஓ சம்புவே, அதாவது சிவனாருக்கு இருக்கக்கூடிய திருப்பெயர் சம்பு. சம்போ என்றால் வெளிவேற்றுமை என்று சம்ஸ்கிருதத்தில் உண்டு. சம்போதன பிரதமா என்றெல்லாம் கூறுவார்கள். அந்த வெளிவேற்றுமையாக திகழக்கூடியது இந்த சம்போ என்பது. சம்புஹு என்றால் சம் சுகம் பக்தேபியா பாவயதி இதி சம்புஹு என்று இதற்கு ஒரு வியுற்பத்தி கூறலாம், அதாவது விளக்க உரை கூறலாம், விளக்கம் கூறலாம். சம் என்றால் சுகம், அதாவது சுகம் என்பது அழியாததான ஒரு சுகம். சுகம் இன்பம் என உலகத்தில் இரண்டு விஷயங்கள் காணப்படுகின்றன. அவைகளில் எது அனுபவித்த சிறிது காலம் மட்டுமே இருக்குமோ அதற்கு சிற்றின்பம் என்றும், என்றென்றும் அழியாமல் இருக்கக்கூடியதற்கு பேரின்பம் என்றும் கூறுவது உண்டு. அந்த பேரின்பத்தை பக்தர்களுக்கு, தனது பக்தர்களுக்கு எவர் ஒருவர் கொடுக்கிறாரோ அவருக்கு சம்புஹு என்று திருப்பெயர். இந்த சிவனாருடையதான திருநாமத்தினை சம்பு, மகாதேவ, தேவ, சிவ என்பதான பெயர்களை அனைத்தையும் நாம் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருக்கலாம். ஏனெனில் அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் சாம்ப மீசானம் சபாஹ்ய அபியந்தர சுசிஹி என்று கூறுவது உண்டு. பவித்திரமான தூய்மையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த விதமான ஒரு அவஸ்தையில் நிலையில் இருந்தாலும் எவன் ஒருவன் சாக்ஷாத் சிவபெருமானை மனதால் நினைக்கிறானோ அவன் அகமும் புறமும் தூய்மையுற்றவனாக இருப்பான் என்றெல்லாம் நமக்கு வேதங்கள் கூறுகின்றன. எனவே இந்த திருநாமாக்களின் அர்த்தத்தினை நாம் இன்று காண வேண்டியது மிக அவசியமாக அமைகின்றது. சம்புஹு என்றால் பார்த்தோம், சம் சுகம் பக்தேபியா பாவயதி இதி சம்புஹு என்று பார்த்தோம். அடுத்தபடியாக மகாதேவ, மகாம் மகான் ச அசௌ தேவஹா ச மகாதேவஹா. அதாவது தேவஹா என்றால் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியவர் என்று அர்த்தம், அல்லது பிரகாசமாக இருக்கக்கூடியவர் என்று அர்த்தம். தேவஹா என்பதான சம்ஸ்கிருத பதத்திற்கு எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியவர், பிரகாசஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் என்றெல்லாம் அர்த்தம் காணப்படுகின்றன. மகாதேவஹா, மகான் என்றால் மிகச்சிறந்த, பெரிய, மிகச்சிறந்ததான ஒரு தேவராக இந்த சிவபெருமான் காணப்படுகின்றார். எனவே சிவனாருக்கு மகாதேவன் என்பதான ஒரு பெயர் வந்தது. சம்போ மகாதேவ தேவ. தேவ என்றெல்லாம் முதலிலேயே பார்த்தோம், எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவர், பிரகாசஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் என்றெல்லாம் பார்த்தோம். அடுத்தபடியாக சிவ என்பதான மிக முக்கியமான ஒரு திருப்பெயர். இதன் அர்த்தத்தினை கூற வேண்டுமென்றால் எத்தனை நாள் வேண்டுமானாலும் கூறலாம். சிவ என்பதில் மிக எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிவ என்பதான ஒரு பதத்தில் சி வ என இரண்டு எழுத்துக்கள் இருக்கின்றன. அவைகளுள் சி என்ற எழுத்தானது சிவனாரையும், வ என்ற எழுத்தானது சிவனாருடன் இணைப்பிரியாமல் இருக்கக்கூடியதான சக்தியினையும் குறிக்கக்கூடியதான திருப்பெயர் ஆகும். இது எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விவரணம், ஒரு விளக்கம். அடுத்தபடியாக சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் சிவம் என்பது ஒரு நிலை. அந்த நிலையானது ஞானமே வடிவமானது, குணங்குறிகள் அற்றது, ஜோதிஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. இவைகள் இந்த சிவம் என்ற ஒரு நிலையானது சிவம் அமூர்த்தம், மூர்த்தம், கர்த்ரு, கர்ம என்று சொல்லக்கூடியதான ஐந்து விதமான சாதாக்கியங்கள். இவைகள் அனைத்தும் சித்தாந்த சைவத்தில் மிக விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளன. எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவை ஐந்தும் ஒரு நிலைகள். இந்த சிவம் என்று சொன்னோம் அல்லவா, ஞானமே வடிவமானவர். அந்த ஞானமே வடிவமானது யாது செய்யும் எனில் தன்னுடன் இணைப்பிரியாததான ஒரு சக்தியின் மூலமாக அமூர்த்தம் என்பதான ஒரு நிலை, அதாவது சாதாக்கியம் என்பதை தோற்றுவிக்கும். அந்த அமூர்த்த சாதாக்கியத்திற்கு ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தியானது யாது செய்யும் மூர்த்தம் என்பதான ஒரு சாதாக்கியத்தை, ஒரு நிலையை தோற்றுவிக்கும். மூர்த்தம் என்பதான சாதாக்கியத்துடன் இணைப்பிரியாததான ஒரு சக்தியானது கர்த்திரு சாதாக்கியம் என்பதான ஒரு சாதாக்கியத்தை, அதாவது ஒரு நிலையினை தோற்றுவிக்கும். கர்த்திரு சாதாக்கியம் என்று சொல்லக்கூடியதான அந்த ஒரு கர்த்திரு சாதாக்கியத்தின் சக்தியின் மூலமாக கர்ம சாதாக்கியம் என்று சொல்லக்கூடியதான ஒரு நிலை தோன்றும். அந்த கர்ம சாதாக்கியம் என்பதுதான் யாதெனில் இன்று திருக்கோவில்களில் நாம் வழிபடக்கூடியதான லிங்கத் திருமேனியாகும். இந்த கர்ம சாதாக்கியமான லிங்கத் திருமேனியின் பல பாகங்களில் ஒன்றாகத்தான் சோமாஸ்கந்தர், நடராஜர், சந்திரசேகரர், பிக்ஷாட்டனர் போன்றதான 25 மூர்த்தங்கள், ஆகம பிரசித்தமான 25 மூர்த்தங்கள் நமக்கு திருக்கோவில்களில் காணப்படுகின்றன. எனவே சிவ என்றால் ஞானமே வடிவமானது, அது ஒரு நான்கு நிலைகள் தாண்டி ஐந்தாவது நிலையாக திருக்கோவில்களில் கருவறையில் வீற்றிருக்கக்கூடியதான லிங்கத் திருமேனியாக திகழ்கின்றது. எனவே சிவனாருடையதான திருக்கோவிலில் லிங்கத் திருமேனியை பார்க்கும் பொழுது இவர் ஞானமே வடிவமானவர், ஜோதி வடிவமானவர் என்றெல்லாம் நாம் உணர வேண்டும். இது இப்பொழுதைக்கு சம்போ மகாதேவ தேவ சிவ என்றெல்லாம் நாம் பார்த்தோம். மேலும் இந்த சிவ என்பதை பற்றி பல விஷயங்கள் காணப்படுகின்றன. வேதங்களுள் சிறந்ததான யஜுர்வேதத்தில் ஸ்ரீருத்ரம் என்றதான ஒரு பிரஷ்னம் வருகின்றது. அதில் சிவனாரின் பொருட்டு பல திருநாமாக்கள் இருந்த பொழுதிலும் இந்த சிவ என்பதான திருநாமா மிகவும் சிறந்தது என்றெல்லாம் கூறப்படுகின்றது. வித்யாசு ஸ்ருதி உத்கிருஷ்டா ருத்ரைகாதசனி ஸ்ருதௌ தத்ர பஞ்சாட்சரி செய்வ சிவயித் யக்ஷரத்வயம் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. கற்கப்பட வேண்டியதான கல்வி அனைத்திலும் ஸ்ருதி என்று சொல்லக்கூடியதான வேதம் மிகச் சிறந்தது. அதிலும் அந்த ஸ்ருதியிலும் ருத்ரைகாதசினி அல்லது ஸ்ரீருத்ரம் என்பதான ஒரு பிரஷ்னம் மிகவும் சிறந்தது. அதிலும் கூட பஞ்சாட்சரம் என்பது மிகச் சிறந்தது. மணிவாசக பெருந்தகை சிவபுராணத்தின் தொடக்கத்தில் நமசிவாய என்று கூறுகிறார் அல்லவா, அதேதான் பஞ்சாட்சரம் என உணரலில் வேண்டும். அந்த பஞ்சாட்சரம் என்பது சிறந்தது. அதையும் விட சிவயித் யக்ஷரத்வயம் சிவ ஸ்ரீவ என்று சொல்லக்கூடியதான இரண்டு எழுத்தும் மிக மிக சிறந்தது என்றெல்லாம் இந்த சிவ என்ற பதத்தின் ஒரு சர்வோத்கர்ஷத்துவம், அதாவது மிகச்சிறந்ததாக விளங்கக்கூடியதான தன்மை வேதங்கள் புராணங்கள் ஸ்மிருதிகள் போன்றதான பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே சிவ என்றாலே ஈற்றாக மங்களஸ்வரூபின் வசகாந்தௌ என்று சொல்லக்கூடியதான ஒரு தாதுவிலிருந்து சிவஹா என்பதான ஒரு பதம் வந்தது என்று கூறுவார்கள். சிவம் என்றாலே மங்களஸ்வரூபம், அப்பேற்பட்டதான மங்களஸ்வரூபியாக இருக்கக்கூடிய சிவனாரே பக்தர்களுக்கு மங்களங்களை கொடுக்க முடியும் என்ற காரணத்தினால்தான் அவருக்கு சம்புஹு என்பதான ஒரு திருப்பெயரும் வந்தது என்றெல்லாம் நாம் பலவாறாக காணுகின்றோம். எனவே இந்த சரணத்தினை மறுபடியும் ஒருமுறை காண்போமாக. சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ. முதல் ஸ்லோகம். பாலாவனம் ரத்கிரீட்டம் பாலநேத்ரார்ச்சிஷா தக்த பஞ்சேஷு கீட்டம் சூலாஹதாராதி கூட்டம் சுத்தமர்த்தேந்து சூடம் பஜே மார்க பந்தும் பால அவனம்ரத் கிரீட்டம். பரம்பொருளுக்கு இலக்கணம் கூறும் சமயத்தில் ஸ்வரூப லட்சணம் தடஸ்த லட்சணம் என இரண்டு வகைகளில் கூறலாம் என்பதை நாம் நமது சென்ற சொற்பொழிவிலேயே பார்த்தோம். இதில் ஸ்வரூப நிலை என்பது குணங்குறிகள் அற்ற நிலை எனவும் தடஸ்த லட்சணம் என்பது குணங்குறிகளுடன் கூடிய நிலை எனவும் நமது கடந்த சொற்பொழிவிலேயே நாம் விவரித்தோம். அதனை மனதில் கொள்ள வேண்டும். இந்த செய்யுளில் சிவனாருடையதான தடஸ்த லட்சணம், அதாவது குணங்குறிகளுடன் கூடிய நிலையை கூறி அவருடையதான பிரபாவங்கள் அனைத்தையும் கூறி அதன் மூலம் இந்த சிவனாரை நான் வணங்குகிறேன் என்ற போக்கில் இவர் அமைத்துள்ளார். முதல் பதம் பால அவனம்ரத் கிரீட்டம். பாலம் என்றால் நெத்தி பகுதி, அவனம்ர அப்படி என்றால் அதுவரை இறங்கிய, கிரீட்டம் என்றால் கிரீட்டத்தை உடையவர். சிவனாருக்கு இரண்டு விதமாக வர்ணனைகள் செய்யலாம். ஒன்று உச்சி முதல் பாதம் வரை, மற்றொன்று பாதம் முதல் உச்சி வரை. உச்சி முதல் பாதம் வரை செய்யக்கூடியதான வர்ணனைக்கு சிருஷ்டி கிரமம் எனவும் பாதம் முதல் உச்சி வரை செய்யக்கூடியதான கிரமத்திற்கு சம்ஹார கிரமம் எனவும் கூறலாம். இந்த சமயத்தில் ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதர் அவர்கள் உச்சி முதல் பாதம் வரை சிவனாரை வர்ணிக்கக்கூடியதான ஒரு நிலையை கையாண்டுள்ளார் என்பதை நாம் உணரலாம். அதன் முதல் பதம் யாதெனில் நெத்தி வரை இறங்கி இருக்கக்கூடியதான கிரீட்டத்தினை உடையவரை, பால அவனம்ரத் கிரீட்டம். முன்பே கூறியதை போல பால என்றால் நெத்தி பகுதி, அவனம்ர என்றால் இறங்கிய கிரீட்டம். சிவனாருக்கு கிரீட்டம் அணிந்து கொண்டிருக்கிறாராம். கிரீடம் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, கிரீட்டம் என்பது சரியான உச்சரிப்பு. அந்த கிரீட்டம் என்பது அவருடையதான நெத்தி பகுதி வரை இறங்கியுள்ளதாம். அப்பேற்பட்டதான சிவனாரை நான் வணங்குகிறேன் என பின்பு வரப்போகிறது. இந்த இடத்தில் பாதாவ நம்ரத் கிரீட்டம் என்றும் கூறுவது உண்டு. யாதெனில் பாதம் என்றால் திருக்கடல்கள், இறைவனுடையதான திருவடிகள். அவநம்ரத் என்றால் இறங்கிய, கிரீட்டம் என்றால் கிரீட்டத்தினை உடையவர். முதல் அர்த்தம் கூறியது சிருஷ்டி கிரமம், இந்த அர்த்தம் கூறுவது சம்ஹார கிரமம். அதாவது எண்ணற்றதான தேவர்கள், இந்திராதி தேவர்கள் அனைவரும் சிவனாரை வணங்குகிறார்களாம். வணங்கும் சமயத்தில் அவர்கள் தலையில் கிரீட்டம் அணிந்து கொண்டிருப்பார்கள் அல்லவா. அந்த கிரீட்டமானது இவருடையதான திருப்பாதங்களில் படுகிறதாம். எனவே பாதத்தில் கிரீட்டம் பட்டவர்களை உடையவர், அதாவது எவருடையதான திருக்கடல்களில் தன்னை நமஸ்கரிக்க வந்தவர்களுடையதான கிரீட்டமானது படுகின்றதோ அப்பேற்பட்டதான திருப்பாதங்களை உடையவரை என்று அர்த்தம் கொள்ளுதல் வேண்டும். எனவே இரண்டு விதமாகவும் அர்த்தம் கூறலாம். ஒன்று, சிவனாரே கிரீட்டம் அணிந்து கொண்டிருக்கக்கூடியவர், அச்சமயத்தில் கிரீட்டம் என்பது சர்வோத்கர்ஷத்துவம் என்று சொல்லக்கூடியதான மிகச் சிறந்து விளங்கக்கூடியதான தன்மை என்பதை உணர்த்தும். பாதாவநம்ரத் கிரீட்டம் என்ற இடத்தில் இந்திராதி தேவர்கள் அனைவரும், பிரம்மா இந்திராதி தேவர்கள் அனைவரும், ஸ்காந்த புராணத்தில் இதற்கு ஒரு ஸ்லோகம் கிடைக்கின்றது. யாதினில் பிரம்மணஹா சிருஷ்டிகர்த்திருவம், விஷ்ணோர் தானவ மர்தனம், ஸ்வர்காதிபத்தியம் இந்திரஸ்ய, சிவபூஜா விதே ஃபலம் என்றதான ஒரு செய்யுள் காணப்படுகின்றது. பிரம்மணஹா சிருஷ்டிகர்த்திருவம், பிரம்மாவிற்கு படைக்கும் தொழில் என்பதை செய்யக்கூடியதான தன்மையும், விஷ்ணோர் தானவ மர்தனம், விஷ்ணுவானவர் பலவிதமான அரக்கர்களை சம்ஹாரம் செய்துள்ளார், அந்த சம்ஹாரம் செய்யக்கூடியதான தன்மையும், ஸ்வர்காதிபத்தியம் இந்திரஸ்ய, ஸ்வர்க்கத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியதான தன்மையை இந்திரனுக்கும் யாது நல்கியது என்றால் சிவபூஜா விதே ஃபலம் என்கிறது. இவை அனைத்தும் சாக்ஷாத் சிவபெருமானுடையதான பூஜையை செய்ததன் மகிமையாகவே இது இருக்கின்றன. எனவே நாமும் சிவனாரை பூஜை செய்தோம் என்றால் இந்த உயர்ந்த பதவிகள் அனைத்தும் கிட்டும், அதற்கு பிறகு மோக்ஷமும் கிட்டும் என்பதை நாம் உணருதல் வேண்டும். எனவே பால அவநம்ரத் கிரீட்டம் அல்லது பாத அவநம்ரத் கிரீட்டம். பால அவநம்ரத் கிரீட்டம் என்றால் சிவனாருடையதான கிரீட்டமானது அவரது நெத்திப்பகுதி வரை இறங்கி வந்துள்ளது. பாதாவநம்ரத் கிரீட்டம் என்றால் சிவனாருக்கு மற்ற தேவர்கள் அனைவரும் நமஸ்காரம் செய்கிறார்களாம், அச்சமயத்தில் அவருடையதான கிரீட்டமானது சிவனாருடையதான திருப்பாதங்களில் இருக்கின்றன. எனவே சிவனார் தேவாதி தேவர், தேவர்கள் அனைத்திற்கும் தேவராக விளங்கக்கூடியவர், தேவேஷர் என்றெல்லாம் சிவனாருக்கு திருப்பெயர்கள் உண்டு. அதனை இந்த சமயத்தில் நாம் நினைவில் கொள்ளுதல் வேண்டும். பால நேத்ரார்ச்சிஷா தக்த பஞ்சேஷு கீட்டம். அடுத்தபடியாக பால என்றால் முதலிலேயே பார்த்தோம் நெத்திப்பகுதி, நேத்ர என்றால் கண், அர்ச்சிஷா என்றால் பொறியினால், பஞ்சேஷுஹு என்றால் மன்மதன், ஐந்து பானங்களை உடையவன், கீட்டம் ஒரு புழுவினை போல தக்தம் எரித்தவர். அதாவது சைவ ஆகமங்களில் 25 மூர்த்தங்கள் மிக பிரதானமாக கொடுக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் முன்பே பார்த்தோம். அதில் ஒன்றான காமாரி என்பதான ஒரு மூர்த்தத்தினை இவ்விடத்தில் கூறுகிறார். பால நேத்ரார்ச்சிஷா தன்னுடையதான நெற்றியிலிருந்து, நெற்றி கண்ணிலிருந்து தோன்றிய தீ பொறியினால் பஞ்சேஷுகு ஐந்து பானங்களை மன்மதனானவன் கொண்டுள்ளாராம். அதனால் அவருக்கு பஞ்சேஷுகு என்பதான ஒரு திருப்பெயர் உண்டு. அந்த மன்மதனை கீட்டம் ஒரு புழுவினை போல, அதாவது சிவனாருக்கு பிரபுகு என்பதான ஒரு திருப்பெயர் உண்டு. அதற்கு வியாக்கியானம் கூறும் சமயத்தில் கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் வா பிரபுகு என்பார்கள் நூலாசிரியர்கள். அதாவது ஒரு வேலையை செய்யவும் முடியும், செய்யாமலும் இருக்கவும் முடியும், வேறு விதமாகவும் செய்ய முடியும் என்றெல்லாம் எவருக்கு ஒரு தன்மை இருக்கிறதோ அவரே வந்து பிரபு என்பதான ஒரு தன்மையை அடைவார் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே மற்றவர்கள் மன்மதனை அழிக்க வேண்டும் அல்லது எரிக்க வேண்டும் என்றால் மிகவும் சிரமம் படுவார்கள். ஆனால் இவர் யாது செய்தார் என்றால், தன்னுடையதான நெத்தி கண்ணிலிருந்து தோன்றக்கூடியதான ஒரு பொறியின் மூலமாகவே சாக்ஷாத் மன்மதனை, உலகத்தில் இருக்கக்கூடியதான அனைவருக்கும் ஆசை என்பது தேவை, அந்த ஆசை இருந்தால் மட்டும்தான் அனைத்து செயல்களும் செய்ய முடியும். அப்பேற்பட்டதானதான ஆசையை கொடுக்கக்கூடியவன் மன்மதன், விருப்பத்தினை கொடுக்கக்கூடியவன் மன்மதன். அந்த மன்மதனையே இவர் வந்து சிவனார், சாக்ஷாத் சிவனார் தனது நெத்திப்பொறியினால் அழித்து விட்டார் என்றால் இவர் அனைத்து விதமான பற்றுகளிலிருந்தும் விடுபட்டவர். அதாவது தான் எந்த விதமான உலகியல் இன்பத்திற்கும் கட்டுப்படாதவர் என்றெல்லாம் சிவனாருடையதான சர்வோத்கர்ஷத்துவம் இவ்விடத்தில் காணப்படுகின்றன. என்னதான் தேவர்களை காப்பாற்றுவதற்காக சிவனார் சிவபார்வதி அந்த பரிணயமானது நடக்க வேண்டும் என்றெல்லாம் இருந்தாலும், தவத்தில் இருக்கக்கூடியதான சிவனாரை அவருடையதான தபோ பங்கம் செய்தமையினால் இந்த மன்மதனானவன் எரிக்கப்பட்டான். இன்றும் திரிபுராந்த அந்த மன்மத தகன க்ஷேத்திரம், காமதகன க்ஷேத்திரம் என்றெல்லாம் பல திருக்கோவில்கள் நமது தமிழகத்தில் காணப்படுகின்றன. அந்த இடத்தில் இருக்கக்கூடியதான காமரிப்புகு, காமாரிஹி, காமாரையே நமஹா என்றெல்லாம் சிவாஷ்டோத்தர சதநாமாவளியில் வருகின்றன. அந்த திருவுருவத்தினை இப்பொழுது மனதில் கொள்ள வேண்டும். பால நேத்ரார்ச்சிஷா தக்த பஞ்சேஷு கீட்டம், தனது நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றக்கூடியதான பொறியினால் மன்மதனை ஒரு புழு போல, ஒரு பூச்சி போல, கீட்டம் என்றால் புழு, ஒரு புழுவினை எவ்வாறு உலகத்தில் சம்ஹாரம் செய்வார்களோ, மிக எளிமையாக சம்ஹாரம் செய்வார்களோ, அதை போல அனாயாசமாக சிவனாரானவர் சம்ஹாரம் செய்தார் என்பதானதை மனதில் கொண்ட வேண்டும். பால நேத்ரார்ச்சிஷா தக்த பஞ்சேஷு கீட்டம், சூலாஹதாராதி கூட்டம், சூல அராதி கூட்டம் ஆகதம், சூல சூலத்தினால், அராதிஹி என்றால் எதிரி, கூட்டம் என்றால் சமூகம், சூளத்தினால் எதிரிகளின் சமூகத்தினை ஆகதிஹி என்றால் அடித்தவர் அல்லது அழித்தவர். சிவனார் சூளத்தினால் எதிரி கூட்டங்களை அழித்தவர். சிவனார் என்றாலே சம்ஹாரம்தான் செய்வாரா? அவர் சிருஷ்டிகள் அனைத்தும் செய்ய மாட்டாரா என்றால், தேவையில்லாததை அழித்தாலே தேவையானதான ஞானம் உதித்துவிடும் என்பதற்காகத்தான் சிவனாரானவர் சம்ஹாரம் செய்கிறார் என்றும் கூட நினைக்கலாம். எனவே அவர் யாதை சம்ஹாரம் செய்வார் என்றால், பக்தனுடையதான அதாவது உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான மனிதர்களின் காம குரோத லோப மோக மத மாத்சரியாதி குணங்களை சிவனாரானவர் சம்ஹாரம் செய்கிறார். அதனை எதை கொண்டு செய்கிறார் என்றால் சூல, அந்த சூலம் என்பது சத்வம் ரஜஸ் தமஸ் என்று சொல்லக்கூடியதான முக்குணங்களின் கூட்டம். ஒருவனுக்கு சத்வம் என்றால் அமைதியாக இருக்கக்கூடியதான ஒரு இது, தான் உண்டு, தன் வேலை உண்டு, நற்சிந்தனை உண்டு, அதற்கு சத்வகுணம் என்று பெயர். தமோகுணம் என்றால் ஒரு மந்தமான புத்தியை உடையவன் என்றும், ரஜோகுணம் என்றால் ஒரு அரக்கத்தனமான குணத்தினை உடையவன் என்றெல்லாம் சாஸ்திரங்களில் பலவாறாக கூறப்படுகின்றது. இந்த மூன்றும் ஒரு பக்தனிடத்தில் தேவை. ஆனால் அதற்கும் அப்பாற்பட்டு அழியாத இன்பமாகிய ஆனந்தம் எனக்கூடியதான பேரானந்தத்தினை ஒரு சாதகன் அடைய வேண்டும் என்ற காரணத்தினால்தான் சிவனாரானவர் தனது திருக்கரத்தில் சூலத்தினை ஏந்தியுள்ளார் என்றும் நினைக்கலாம். அப்பேற்பட்டதான சூலத்தினால் எதிரிகளின் கூட்டத்தை அழித்தவரும் அழித்தவரை சுத்தம் அர்த்தேந்து சூடம், சுத்தம் கலங்கமற்றதான தூய்மையான அர்த்தேந்துகு பாதி நிலவினை சூடம் அணிந்து கொண்டிருப்பவர் சிவனாருடையதான சிரோபாகத்தில் பார்த்தோமென்றால் மூன்றாம் பிறை சந்திரனானவர் இருப்பார். அது சிவனாருடையதான ஞான வடிவம் என்றெல்லாம் சைவ ஆகமங்கள் பகர்கின்றன. அப்பேற்பட்டதான ஞானத்தினை தனது பக்தனுக்கு கொடுக்கும் பொருட்டே சிவனாரானவர் சந்திராபரணத்தை அவர் தலையில் வைத்துள்ளார், சிரோபாகத்தில் அணிந்துள்ளார் என்று கூற வேண்டும். சுத்தம் அர்த்தேந்து சூடம் பஜே மார்க்கபந்தும், அப்பேற்பட்டதான மார்க்கபந்து வழித்துணைவன் மார்க்க சகாயேஸ்வரரை பஜே நான் துதிக்கிறேன். இந்த ஸ்லோகத்தை ஒரு முறை மறுபடியும் காண்போமாக. பாலாவனம் ரத்கிரீட்டம் பால நேத்ரார்ச்சிஷா தக்த பஞ்சேஷு கீட்டம் சூலாஹ தாராதி கூட்டம் சுத்தமர்த்தேந்து சூடம் பஜே மார்க்க பந்தும் சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷம்போ சம்போ மகாதேவ தேவ. இரண்டாவது முதல் ஆறாவது ஸ்லோகம் வரை இறைவன் திருவருளால், எல்லாம் வல்ல பார்வதி சமேத பரமேஸ்வரருடைய திருவருளால் நாளைய தினம் நாம் காண்போமாக. ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ யஸ் சிவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வமங்களா தயோஹோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலம். ஹரிஹி ஓம்.